ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் மறைவு நாள் உபன்யாசம் வழங்கியவர் தெய்வ திரு ஆ சா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1976 வருடம் டிசம்பர் 10 இந்தியாவின் ஹைதராபாத் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
In the same principle is going on, there is no change.
40 வருடங்களுக்கு முன்பு என்ன புரிந்து கொண்டேனோ என்ன கற்றுக்கொண்டேனோ அதே கொள்கையோடு செயல்படுகிறேன். எனக்குள் எந்த மாற்றமும் இல்லை.
What I understood by spiritual master, practically I met him in 1922, and this poetry was written in 1936.
என்னுடைய ஆன்மீக குருவை பற்றி நான் என்ன புரிந்து கொண்டேன் என்றால், நடைமுறையில் நான் அவரை 1922 சந்திச்சேன். இந்த கவிதை 1936 எழுதப்பட்டது.
That means 14 years before writing this poetry, I met my Guru Maharaj in 1922.
அப்படின்னா இந்த கவிதை எழுதுவதற்கு 14 வருடங்கள் முன்பு எனது குரு மகாராஜரை 1922 நான் சந்தித்தேன்.
At that time I was quite a young man, 25 years old only, and I was posted in a very responsible position as the office manager of Dr. Bose's laboratory.
அந்த சமயத்தில் 25 வயதே ஆன இளைஞனாக இருந்தேன். எனக்கு டாக்டர் போஸோட ஆய்வகத்தில் ஒரு அலுவலக நிர்வாகி பொறுப்புள்ள பதவி இருந்தது.
And I was found out in those days of Gandhi's movement.
அந்த காலத்தில் காந்தியோட இயக்கத்தில் எனக்கு ஆர்வம் இருந்தது.
In 1922, I joined Gandhi's movement and I gave up my educational career because one of the Gandhi's program was to boycott the universities.
1922 காந்தியோட இயக்கத்தில் சேர்ந்தேன். இந்த காந்தியோட திட்டம் என்னன்னா, அப்போ பல்கலைக்கழகங்கள்லாம் புறக்கணிக்கணும் அப்படின்றது தான். அதனால என்னுடைய படிப்பை எல்லாம் விட்டுட்டேன்.
That's a very long story. Many students gave up their educational career and joined this Gandhi's movement, and I was one of them.
அதெல்லாம் ஒரு நீண்ட கதை. நிறைய மாணவர்கள் அவங்களுடைய படிப்பெல்லாம் விட்டுட்டு காந்தியோட இந்த இயக்கத்தில் சேர்ந்தாங்க. நானும் அவர்களில் ஒருத்தர்.
சோ டாக்டர் போஸ், கார்த்திக் சந்திர போஸ் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் மேன் அட் தட் டைம். ஹி வாஸ் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் பெங்கால் கெமிக்கல் கம்பெனி.
டாக்டர் கார்த்திக் சந்திர போஸ் அந்த சமயத்தில் ரொம்ப முக்கியமானவராக இருந்தார். அந்த சமயத்தில் அவர் பெங்கால் கெமிக்கல் கம்பெனியோட நிர்வாக இயக்குநராக இருந்தார்.
Now there is a street in the central Calcutta, Dr. Karthik Bose Street.
இப்பவும் மத்திய கொல்கத்தாவில் டாக்டர் கார்த்திக் போஸ் தெருன்னு ஒரு தெரு இருக்கு.
So he was very important man. And he was our family physician and my father's very intimate friend.
அதனால அவர் ரொம்ப முக்கியமானவராக இருந்தார். அவர் என்னுடைய குடும்ப மருத்துவராகவும் என்னுடைய தந்தைக்கு நெருங்கிய நண்பராகவும் இருந்தார்.
So, when I gave up my education and I was joining Gandhi's movement, at that time Dr. Kartik Chandra Bose asked me to join him.
என்னுடைய படிப்பை விட்டுட்டு காந்தியோட இயக்கத்தில் நான் சேர்ந்தபோது இந்த டாக்டர் கார்த்திக் சந்திர போஸ் அவர்கிட்ட வந்து சேர சொல்லி என்னை கேட்டார்.
So with the permission of my father, I joined.
எனது தந்தையோட அனுமதியோட நான் போய் சேர்ந்தேன்.
So I was fond of that time this Gandhi's non-cooperation movement.
அந்த சமயத்தில் காந்தியோட ஒத்துழையாமை இயக்கத்தில் எனக்கு ஈடுபாடு இருந்தது.
Then when I joined Dr. Bose's laboratory, of course I was dressed in khaddar. So Dr. Bose liked that dress, khaddar dress.
பிறகு டாக்டர் போஸோட ஆய்வகத்தில் சேர்ந்த பிறகு அந்த சமயத்தில் நான் கதராடை அணிந்திருந்தேன். டாக்டர் போஸ்க்கு இந்த கதராடை அணிவது பிடிச்சிருந்தது.
He told me one day that out of your whole Gandhi's movement, I like this khaddar only.
ஒரு நாள் அவர் என்கிட்ட சொன்னது என்னன்னா, உங்க காந்தியோட இயக்கத்திலேயே எனக்கு பிடிச்சது இந்த கதரை மட்டும்தான்.
Dr. Bose said, and why? Because this will give impetus to industry.
Yena, idu tholirchalaikku oru undudala irukum.
This hand spinning will gradually give impetus to India.
Da kaithari anadu padipadiya Indiavukku oru undudala kodukondradanal.
Actually, that happened. He was himself an industrialist. Actually, in India, the chemical industry was given birth by Dr. Kartik Chandra Bose.
உண்மையிலே அதுதான் நடந்தது. அவரே ஒரு தொழிற்துறை சேர்ந்தவர். உண்மையிலே இந்தியாவுக்கு ரசாயன தொழிற்சாலையை தொடங்கி வச்சவரே டாக்டர் கார்த்திக் சந்திர போஸ் தான்.
Very important man. He started with Bengal Chemical.
அவர் மிக முக்கியமானவராக இருந்தார். பெங்கால் கெமிக்கல் என்றதை தொடங்கினார் அவர்.
1922 I met my Guru Maharaj through the exigency of my intimate friend Mr. Narendranath Malli. I would not go.
அதனால 1922 எனது குரு மகாராஜரை நான் சந்தித்தேன். என்னுடைய மிக நெருக்கமான நண்பரான நரேந்திரநாத் மல்லிகோட அவசர அழைப்பின் காரணமா நான் போனேன். நான் போயிருக்க மாட்டேன்.
He told me information, there is a nice sadhu, let us go and see.
ஒரு நல்ல சாது வந்திருக்கார், நம்ம அவரை போய் சந்திக்கலான்ற தகவல் என்கிட்ட சொன்னார்.
I did not like very much these sadhus in those days.
அச்சமயத்தில் தேசியவாத உணர்வோடு இருந்த எனக்கு சாதுக்கள் மேல அந்த அளவுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தது. நான் சொன்னேன், நான் நிறைய சாதுக்களை பார்த்திருக்கேன், அவங்க எல்லாம் என் அப்பாவை தேடி வருவாங்க, அவங்களோட நடத்தை எல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு திருப்திகரமா
இல்லைன்னு.
அவர் என்ன கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு போனார். அவர் சொன்னார், இல்ல இவர் வந்து ரொம்ப முன்னேறிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சாது அப்படின்னு சொல்லி அதனால நான்
போனேன். Merchant was that you are an educated young man, why don't you preach Chaitanya Mahaprabhu's gospel in the western country?
ஆரம்பத்திலே அவர் என்ன சொன்னார்னா, நீங்க எல்லாம் படித்த இளைஞர்களா இருக்கீங்க, ஏன் சைத்தன்ய மகாபிரபுவோட இந்த போதனைகளை மேற்கத்திய நாடுகளில் பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்னு கேட்டார்.
I didn't know. So this was his blessing in the first meeting.
எனக்கு தெரியல, இதுதான் என்னுடைய முதல் சந்திப்பிலே அவருடைய எனக்கான ஆசீர்வாதம் என்றது.
I did not know, but I, because we belong to a Vaishnava family, we were very much worshipper of Lord Chaitanya Nityananda, our family deity.
எனக்கு தெரியல, ஏன்னா நாங்க வைஷ்ணவ குடும்பம்ன்றதுனால நாங்க வந்து பகவான் சைத்தன்யர் நித்யானந்தர் வந்து வழிபடுறது வழக்கம், அது எங்க குடும்ப விக்ரமும் கூட.
I was very much pleased that here is a personality who is going to preach Chaitanya Mahaprabhu's gospel. I was very much pleased.
ஓ, இவர் வந்து சைத்தன்ய மகாபிரபுவோட போதனைகளை பிரச்சாரம் செய்ய போறார் அப்படின்றது எனக்கு ரொம்பவும் திருப்திகரமா இருந்தது.
So anyway, from 1922 to 1933, practically I was not initiated, but I got the impression of preaching Chaitanya Mahaprabhu's cult.
எப்படியோ 1922 1933 வரைக்கும் நடைமுறையில் எனக்கு தீட்சை அளிக்கப்படல, ஆனாலும் சைத்தன்ய மகாபிரபுவோட இந்த இயக்கத்தை பிரச்சாரம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்தது.
That I was thinking. That was the initiation by my Guru Maharaj.
அதுதான் என்னுடைய சிந்தனையா இருந்தது, அதுதான் என்னுடைய குரு மகாராஜோட எனக்கு அளித்த தீட்சையும் கூட.
Then officially I was initiated in 1933 because in 1923 I left Calcutta.
பிறகு முறையா 1933 எனக்கு தீட்சை அளிக்கப்பட்டது. ஏன்னா 1923 நான் கல்கத்தா விட்டு போயிட்டேன்.
I started my business at Allahabad.
அலகாபாத்ல என்னுடைய வியாபாரத்தை நான் தொடங்கி இருந்தேன்.
So I was always thinking of my Guru Maharaj, that I met a very nice sadhu.
நாம ரொம்ப நல்ல ஒரு சாதுவை சந்திச்சுமே அப்படின்னு எப்பொழுதுமே என்னுடைய குரு மகாராஜரை பத்தி நான் சிந்திச்சுட்டே
இருந்தேன். நான்
வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தாலும் கூட அவரை மறக்கவே இல்லை. பிறகு 1928 இந்த கௌடிய மடத்தை சேர்ந்தவர்கள்லாம் கும்பமேளா சமயத்தில் அலகாபாத்துக்கு வந்திருந்தாங்க.
As the Kumbh Mela is going to be held this year, a similar big Kumbh Mela was held in 1928.
இந்த வருஷம் கும்பமேளா நடக்க இருக்கிற மாதிரியே 1928 கும்பமேளா நடைபெற்றது.
In those days they came to open their branch in Allahabad.
அச்சமயத்தில் அலகாபாத்ல ஒரு பிரச்சார மையத்தை தொடங்கிறதுக்காக வந்திருந்தாங்க.
Somebody recommended that you go to, at that time I was running on my big pharmacy. I was very well known man in Allahabad as the proprietor of the pharmacy.
அந்த சமயத்துல ஒரு பெரிய மருந்து கடையை நான் நடத்தி கொண்டிருந்தேன். அலகாபாத்ல அந்த மருந்து கடைய உரிமையாளரா இருந்ததால எல்லாருக்குமே என்ன நல்லா தெரியும், அதனால யாரோ அவர்கள் என்ன பரிந்துரைச்சிருக்காங்க.
Somebody recommended them that you go to our Vaibhav. He is a very religious man. He'll help you.
யாரோ நீங்க அபய் பாபா கிட்ட போங்க, அவர் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர், அவர் உங்களுக்கு நல்ல உதவி செய்வார்னு சொல்லி இருந்திருக்காங்க.
So when they entered my shop, I was very much pleased that this man I met in 1922 And now they have come. In this way, we become reconnected.
அதனால அவங்க என்னுடைய கடைக்குள்ள வந்து நுழையும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இவரை 1922 நான் சந்திச்சிருக்கிறேனே அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க மறுபடியும் வந்திருக்காங்க. இவ்வாறாக மறுபடியும் நான் அவங்களோட தொடர்புக்கு
வந்துட்டேன். When I was introduced to my Guru Maharaj for initiation,
1933 முறையா தீட்சை அளிக்கப்பட்டது. என்னுடைய ஒரே தகுதி என்ன அப்படின்னா, எனது குரு மகாராஜரிடத்துல என்னை தீட்சைக்காக அறிமுகப்படுத்திய போது
குரு மகாராஜ் இமீடியட்லி said, "Yes, I shall initiate this man. He is very nice. He hears me very patiently. He does not go away." So that was my qualification.
உடனே என்னுடைய குரு மகாராஜர் சொன்னது என்னன்னா, சரி, நான் இந்த இளைஞனுக்கு தீட்சை அளிக்கிறேன். ஏன்னா இவர் ரொம்ப நல்லவர், பொறுமையோடு நான் பேசுறதை கேட்கிறார், கேட்கறதை விட்டு எங்கேயும் போயிடுறதில்லை அப்படின்னு அவர் சொன்னார். அதுதான் என்னுடைய தகுதி.
ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் பிலோசபி Which you are speaking at that time, practically I could not follow what was you are speaking, but still I like to hear.
அந்த சமயத்துல அவர் பேசின அந்த மிக உயர்தரமான தத்துவங்கள் எல்லாம் நடைமுறையில என்னால பின்பற்ற முடியல. அவர் என்ன பேசுறாருன்றது எனக்கு தெரியல, ஆனாலும் அவர் பேசுறது எனக்கு கேட்க பிடிச்சிருந்தது.
That was my hobby. Whenever I was asking the when Guru Maharaj will speak, so he took it very seriously.
அதுதான் என்னுடைய பழக்கமா இருந்தது. எப்ப எல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்ப நான் குரு மகாராஜ் எப்ப பேசுவாருன்னே கேட்டுட்டே இருப்பேன். அதனால அவர் அதை தீவிரமா எடுத்துக்கொண்டார்.
Then in 1936, it's a long history. During the Vyas Puja day, whatever I studied about our relationship with my Guru Maharaj, I expressed in this poetry. And since that day, my god brother used to call me poet.
பிறகு 1936, அது ரொம்ப நீண்ட வரலாறு. இந்த வியாச பூஜா நாளில் இதே நாள் எனது குரு மகாராஜருடனான எங்களது உறவு பற்றி என்னெல்லாம் நான் கற்றுக்கொண்டேனோ அதை இந்த கவிதையில் நான் வெளிப்படுத்தியிருந்தேன். அந்த நாளில் இருந்து எனது ஆன்மீக சகோதரர்கள் என்னை கவிஞர்னு அழைப்பாங்க.
And Guru Maharaj also very much appreciated this poetry.
குரு மகாராஜரும் கூட இந்த கவிதையை மிகவும் பாராட்டினார்.
Now, some or other, you have found it. I thought this poetry is lost.
நான் இந்த கவிதை தொலைஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். இப்ப எப்படியோ நீங்க அதை கண்டுபிடிச்சிட்டீங்க.
But I do not know how it was found out by some of our disciples.
எப்படியோ நம்முடைய சீடர்களால இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது எப்படின்னு எனக்கு தெரியல.
I think it was found out in London museum or somewhere else by Gurudas.
லண்டன் அருங்காட்சியகத்திலேயோ எங்கேயோ இது குருதாசரால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு
நினைக்கிறேன். They had a stock of harmonist and from the harmonist my Guru Maharaj paper this poetry was found.
அவங்க கிட்ட இந்த ஹார்மோனிஸ்ட் என்ற பத்திரிகை இருப்பு இருந்தது. அந்த ஹார்மோனிஸ்ட் பத்திரிகையிலிருந்து, அது என்னுடைய குரு மகாராஜருடைய பத்திரிகை, அதுல இருந்து இந்த கவிதை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு
நினைக்கிறேன்.
இல்லன்னா அது இல்லாம போயிடுச்சுன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன்.
Anyway, this poetry is, adore, adore ye all the happy day, blessed than heaven, sweeter than May.
போற்றுங்கள் போற்றுங்கள் இனிமையான நாட்களை போற்றுங்கள். சொர்க்கத்தை விட சிறந்த மே மாதத்தை விட இனிமையான நாட்களை போற்றுங்கள்.
So I heard that the month of May is very pleasing in Western countries.
மேற்கத்திய நாடுகளில் மே மாதம் மிக இனிமையான மாதம்னு நான் கேள்விப்பட்டேன்.
So I compared the happiness of this day with the May Day. They call May Day.
அதனால இந்த மகிழ்ச்சியை அந்த மே தின மகிழ்ச்சியோட நான் ஒப்பிட்டேன். அத மே தினம் அழைக்கிறாங்க இல்லையா? ஆமா.
When he appeared at Puri, the holy place, my Lord and Master, his divine bliss.
தெய்வ திரு எனது எஜமானர் புனித ஸ்தலமான பூரியில் தோன்றிய போது,
பக்திசித்தாந்த சரஸ்வதி தாகூர் appeared as the son of Bhaktivinoda Thakur. He is fourth son.
Bhakti Siddhanta Saraswati Thakur Bhakti Vinoda Thakur udaya naangavada maganaga thondrinar.
Bhaktivinoda Thakur has your family man, his 12 children, sons and daughters.
Bhakti Vinoda Thakur oru kudumbasthar, அவருக்கு மகன்களும் மகள்களுமாக பல குழந்தைகள் இருந்தாங்க.
பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் known in his previous life as Bagala Prasad Dutta, son of Kedarnath Dutta, his father. Bhakti Siddhanta Thakur, his name was, he was magistrate. And he was manager also, the managing board of Jagannath Puri.
ஆரம்ப காலத்தில் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் விமல பிரசாத் தத்தான்னு அறியப்பட்டார். அவர் கேதாரநாத் தத்தான்னு அறியப்பட்ட பக்தி வினோத் தாக்கூருடைய மகன். பக்தி வினோத் தாக்கூர் நீதிபதியாக இருந்தார். அதே சமயத்தில் ஜெகநாத் பூரி கோயில் நிர்வாக குழுவில் நிர்வாகியாகவும் இருந்தார்.
The system is the local magistrate becomes the official manager of the managing board of Jagannath Puri.
அப்ப இருந்த முறை என்ன அப்படின்னா, உள்ளூர்ல இருக்கக்கூடிய நீதிபதி தான் அந்த ஜெகநாத் பூரியோட நிர்வாக குழுவோட நிர்வாகியா இருப்பார்.
So, at that time, you are situated in Jagannath Puri and Bhaktivinoda Siddhanta Saraswati Thakur appeared at Puri.
அந்த சமயத்தில் அவர் ஜெகநாத் பூரியில வாழ்ந்து வந்தார். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரும் பூரியில தான் தோன்றினார்.
And the Rathajatra, the Rathajatra ceremony takes place and sometimes the big ratha stops at interval.
இந்த ரத யாத்திரை திருவிழா நடக்கும்போது சில சமயத்தில் இந்த பெரிய ரதம் இடையில நின்று போயிடும்.
So the house in which Bhakti Siddhanta Saraswati Thakur appeared, in front of that house, the ratha stopped.
இப்போ பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் பிறந்த அந்த வீட்டு முன்னாடி ரதம் வந்தபோது அங்க ரதம் நின்னு போயிடுச்சு.
So his mother took the advantage, and because Bhaktivinoda Thakur was magistrate, so the son, the little baby, was brought before the ratha.
பக்திவினோத் தாக்கூர் நீதிபதின்றதுனால பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருடைய தாய் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்ப சிறு குழந்தையா இருந்த அவரை அந்த ரத முன்னாடி கொண்டு வந்தாங்க.
and the pujaris allowed him to bring the chai before the deity.
Angirunda pujarigal anda kolandaiye vandu vigrahangalukku munnadi kondu varathukku anumathichaanga.
And the deity, the child was blessed before the deity, and a garland was offered by Jagannath.
Kolandaiye பகவானுக்கு முன்னாடி கடத்திய போது ஜெகநாதருடைய மாலை அவர் மீது வந்து விழுந்தது. அதுதான் அவர் ஆச்சாரியார் ஆக போறார் என்றதுக்கான முதல் அறிகுறி. இது மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கு.
So therefore his birthplace is mentioned, the holy place, my lord and master is defined.
அதனால தான் அவருடைய அந்த பிறந்த ஸ்தலத்தை புனித ஸ்தலம், தெய்வ தெருவான எனது எஜமானர்னு நான் அதுல குறிப்பிட்டிருக்கேன்.
Oh my master, the evangelic angel, give us thy light, light up thy candle, struggle for existence, a human race, the only hope is divine.
எனது எஜமானரே, ஏவஞ்சலிக் ஏஞ்சலே, எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுங்கள், இந்த தீபத்தை ஏற்றுங்கள், வாழ்க்கை போராட்டத்தை நடத்தும் மனித இனத்திற்கு நீங்கள் மட்டுமே நம்பிக்கை.
So actually we are in a very precarious condition. The modern civilization, manipulated by the Western people.
உண்மையிலே நம்ம ரொம்ப ஆபத்தான சூழல்ல இருக்கோம். இந்த நவீன நாகரிகம்ன்றது மேற்கத்திய மக்களால கையாளப்பட்டு இருக்கு.
The soul killing civilization. This civilization, by nature, the chance is given. After many evolutionary process.
இது ஆத்மாவை கொல்லக்கூடிய நாகரிகமா இருந்துட்டு இருக்கு. இந்த நாகரிகம் இயற்கையாகவே பல இந்த பரிணாம வழிமுறையில பிறவிகளுக்கு அப்புறம் நமக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஜலஜான் அவலக்ஷானி ஸ்தாவராலக்க விம்சதி, இந்த மாதிரி பத்ம புராணத்திலையும் பரிணாம கொள்கை இருக்கு.
இட் இஸ் நாட் டார்வின்ஸ் தியரி, டார்வின்ஸ் டோல்ட் இட் ஃப்ரம் பத்ம புராண் அண்ட் இட் பிரசன்டட் இன் எ டிஸ்டார்டட் வே ஆஃப் ஹிஸ் ஓன் இமேஜினேஷன்.
இது டார்வினோட கொள்கை கிடையாது. டார்வின் பத்ம புராணத்தில் இருந்து திருடி அவருடைய சொந்த கற்பனையோட அதை திரிச்சி கொடுத்திருக்காரு.
Otherwise, the Darwin theory is not the original.
அப்படி இல்லனா இந்த டார்வின் கொள்கை உண்மையானதே கிடையாது.
The theory, it is not theory, fact.
இந்த கொள்கையானது, இது கொள்கை அல்ல, இது உண்மை.
ஜீவஜாதி. There is wandering within the cycle of ஜீவஜாதி.
ஜீவஜாதிசு. இது ஜீவஜாதி என்ற அந்த சுழற்சியில உழன்று கொண்டிருக்கு.
டிஃபரண்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் லைஃப், ததா தேகாந்தர பிராப்தி,
வெவ்வேறு வகையான உயிரினங்கள், ததா தேகாந்தர பிராப்தி.
திஸ் இஸ் பேசிக் நாலேஜ். திஸ் எவல்யூஷனரி ப்ராசஸ், இட் இஸ் நாட் டார்வின்ஸ்.
இந்த பரிணாம வளர்ச்சின்றது வேத ஞானம், இது டார்வின் கொள்கை அல்ல.
சோ by that process lower animals and then the chronological order is there.
அதனால அந்த வழிமுறையில இந்த தாழ்ந்த மிருகங்கள் எல்லாம் கூட அந்த வரிசை கிரமப்படி இருக்கு.
First of all aquatic, jalaya. Jalaya means aquatic. Then savara, the trees, plants, then flies, then birds, then bees, then human beings.
முதல்ல நீர்வாளிகள் ஜலஜா. ஜலஜா அப்படின்னா நீர்வாளிகள். அடுத்து ஸ்தாவர மரங்கள், செடிகள், பிறகு பூச்சிகள், பறவைகள், பிறகு மிருகங்கள், பிறகு மனிதர்கள்.
இன் திஸ் வே பௌசம்பவாந்தி ஆஃப்டர் மெனி மெனி மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வி கெட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் ஹியூமன் லைஃப் டு ரியலைஸ் காட்.
இவ்விதமாக பௌசம்பவாந்தி பல பல லட்சக்கணக்கான வருடங்களுக்கு அப்புறம் இந்த மனித வாழ்க்கை என்ற வாய்ப்பு நமக்கு கிடைக்குது கடவுளை உணர்வதற்காக.
This civilization is denied, refusing the opportunity to the human society to understand God. Such a soul-killing civilization.
இந்த நாகரிகமானது அதை மறுத்துட்டு இருக்கு. மனித சமுதாயத்துக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கடவுளை உணர வேண்டிய இந்த வாய்ப்பை அது மறுத்து கொண்டிருக்கு. அந்த மாதிரி ஆத்மாவை கொள்ளக்கூடிய ஒரு நாகரிகமா இருக்கு. அவங்க மறுக்கிறாங்க, என்னங்க கடவுள், கடவுள்லாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாமே விஞ்ஞானம் தான்றாங்க.
Although they cannot explain science, they cannot do anything, simply talking like now.
விஞ்ஞானம் அவங்களால எதையுமே விளக்க முடியறதில்ல, அவங்களால எதையுமே செய்யவும் முடியறதில்ல, ஆனா வெறுமனே அபத்தமா பேசிட்டு இருக்காங்க.
Last night some girls came, so they are students of botany. So I asked them, so can you manufacture a seed which can give birth to a big banyan tree?
நேற்று இரவு தாவரவியல் படிக்கக்கூடிய சில மாணவிகள் வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட நான் கேட்டேன், உங்களால பெரிய ஆலமரத்தை உருவாக்கக்கூடிய விதை உங்களால உற்பத்தி பண்ண முடியுமான்னு கேட்டேன்.
No, sir, it is not possible. Then what kind of botany you study?
இல்லைங்க ஐயா, அது முடியாது. அப்படின்னா என்ன மாதிரியான தாவரவியல் நீங்க படிக்கிறீங்க?
Actually, what is their science? They talk simply something which is going on in the middle portion.
உண்மையிலேயே விஞ்ஞானன்றது எங்க இருக்கு? அவங்க வெறுமனே ஏதோ நடுவில் நடந்துட்டு இருக்கிற சில விஷயத்தை அவங்க பேசிட்டு இருக்காங்க.
What is the beginning and what is the end of knowledge, that they do not.
ஆரம்பம் எங்க, இந்த ஞானத்தோட முடிவு எங்க அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஏதோ இடையில இருக்கிற விஷயத்தை தான் அவங்க கொள்கையாக்கிட்டு இருக்காங்க.
They do not know Janmadasagata. Where is the beginning of this science?
இந்த விஞ்ஞானத்தின் தொடக்கம் ஜன்மாதசயதா, அது எங்கன்றது உங்களுக்கு தெரியாது.
That is beginning is Krishna. Krishna says, Aham sarvasya prabhu.
அந்த ஆரம்பம் கிருஷ்ணர் தான், அவரே சொல்றார், அஹம் சர்வஸ்ய பிரபவோ.
பீஜோ அஹம் சர்வபூதானா. That seed you scientists cannot manufacture. What chemicals are there? That if you put in the earth and pour some water and it will grow a big tree.
அவர்தான் ஆரம்பம். பீஜோகம் சர்வபூதானாம். விஞ்ஞானிகளான நீங்க அந்த விதையை உற்பத்தி செய்ய முடியாது. என்ன ரசாயனம் உங்ககிட்ட இருக்கு, அத மண்ணில் போட்டு தண்ணி ஊத்துனா ஒரு பெரிய மரமா வளர்ற மாதிரி.
These scientists, they cannot explain what is the chemical composition.
அதுல என்ன ரசாயன கலவைகள் இருக்குன்றத இந்த விஞ்ஞானிகளால விளக்க கூட முடியாது.
But there is. That is in the hand of Krishna.
ஆனா இருக்கு, அது கிருஷ்ணரோட கையில இருக்கு.
So this knowledge means to understand the original source.
அதனால இந்த ஞானம்ன்றது ஆதி என்னன்றத புரிந்து கொள்றது.
That is philosophy. Find out the original source. That is knowledge. So, the Vidishta Sarvaya Hamiva Vedam.
Adhudan Tattvam. அதாவது ஆதி என்னன்றத கண்டுபிடிக்கிறது, அதுதான் ஞானம். வேதை சர்வைர் அகம்பேத வேத்யோ.
Actually, the knowledge terminates when you understand Krishna.
உண்மையிலேயே நீங்க கிருஷ்ணரை புரிந்து கொள்ளும் போது ஞானம் முடிவுக்கு வந்துருது.
He is the source of everything.
அவரே அனைத்திற்கும் மூலம்.
So, there is a struggle for existence in a human race. The only hope is divine grace.
அதனால இந்த மனித இனத்தின் வாழ்க்கை போராட்டத்திற்கு நீங்கள் மட்டுமே ஒரே நம்பிக்கை.
So he got this information from his divine grace, Bhaktisiddhanta Saraswati Thakur. And that knowledge is still going on.
இந்த தகவல்கள் எல்லாம் தெய்வத்திரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரரிடம் இருந்து பெறப்பட்டது. இந்த ஞானம் இன்னும் செயல்பட்டு கொண்டே இருக்கு.
You are receiving through his servant and in future the same knowledge will go to your students. This is called parampara.
அவரது சேவகன் மூலமாக நீங்கள் இதை பெறுகிறீர்கள். எதிர்காலத்தில் அதே ஞானம் உங்களது மாணவர்களிடம் போய் சேரும். இதுதான் பரம்பரா வழிமுறை.
It is not that you have become a student, you remain student. No.
ஏவம் பரம்பரா பிராப்தம். நீங்க இப்ப மாணவராயிட்டீங்க, அதனால நீங்க எப்பவும் மாணவராகவே இருப்பீங்க அப்படின்றது அல்ல.
One day you shall become also guru. And make more students. That is Chaitanya Mahaprabhu's mission. Not that perpetually, yes, one should remain perpetually a student. But he has to act as guru.
ஒரு நாள் நீங்களும் குருவாகி மேலும் நிறைய மாணவர்களை உருவாக்கணும், மேலும் மேலும் அதிக மாணவர்கள். அதுதான் சைத்தன்ய மகாபிரபுவோட இயக்கமே. அதை விட்டுட்டு நீங்க நிரந்தரமா மாணவனாவே இருக்கிறது அல்ல. ஆமா, நீங்க எப்பவுமே மாணவனா இருக்கணும் தான், ஆனால் நீங்க குருவாகவும் செயல்படணும்.
That is the mission of Chaitanya Mahaprabhu.
அதுதான் சைத்தன்ய மகாபிரபுவோட இயக்கம்.
It is not that because I am acting as guru I am no longer student. No, I am still student.
இப்ப நான் குருவா செயல்படுறேன், அதனால இதுக்கு மேல நான் மாணவன் அல்ல அப்படின்றது அர்த்தம் அல்ல. அப்பவும் நான் மாணவனா தான் இருக்கேன்.
சைத்தன்ய மகாபிரபு taught us this instruction that we shall always remain a foolish student before our Guru Maharaj.
சைத்தன்ய மகாபிரபு இந்த உபதேசங்களை நமக்கு போதிச்சிருக்கிறார். அதாவது நமது குரு மகாராஜர் முன்னாடி நாம எப்பொழுதுமே முட்டாள் மாணவனாகவே இருக்க வேண்டும்.
That is the Vedic culture. I may be very big man, but still I should remain a foolish student to my guru. That is the quality.
அதுதான் வேத கலாச்சாரம். நான் ஒரு பெரிய ஆளா கூட இருக்கலாம், ஆனாலும் என்னுடைய குரு முன்னாடி நான் முட்டாள் மாணவன் தான். அதுதான் தகுதி.
குருமரே முற்பதற்கு கடில சாஸ்திரம். We should be always prepared to be controlled by the Guru.
குரு முறை மூர்க்க தேகி கடில சாஸ்திரம். நம்ம எப்பொழுதுமே குருவால கட்டுப்படுத்தப்படுறதுக்கு தயாரா இருக்கணும்.
That is very good qualification.
அது மிக நல்ல தகுதி.
ஜஸ்ஸ பிரசாதாத் பகவத் பிரசாதம் ஆரண கொடிய மனே ஆஸ். So, we should become always a very obedient student to our Guru.
ஆரண கோரிக மனே ஆஷா. நம்ம எப்பொழுதுமே நம்முடைய குருவுக்கு கீழ்ப்படிந்த மாணவனாகவே இருக்க வேண்டும்.
That is the qualification. That is the spiritual qualification.
அதுதான் ஆன்மீக தகுதி.
So recently I am very pleased to say that our Harikesh, I ordered him to go immediately to Poland. He thought that he has been punished. Let us know.
சமீபத்தில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். என்னன்னா நம்முடைய ஹரிகேஷ் அவரை போலந்து நாட்டுக்கு போக சொல்லி நான் உடனே கட்டளையிட்டு இருந்தேன். அவரை நினைச்சார் அவருக்கு ஏதோ தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறதா.
I was thinking that here is a important, very intelligent boy. If he is given chance to preach, he will come out very successful.
இங்க ஒரு ரொம்ப புத்திசாலித்தனமான இளைஞன் இருக்கார். பிரச்சாரம் செய்யறதுக்கான வாய்ப்பு இவருக்கு கொடுக்கப்பட்டால் அவர் ரொம்ப வெற்றி அடைவார் அதுல அப்படின்னு நான் நினைச்சேன்.
So I see the glimpses that he has got in our post. He is very good organizer.
அதனால இப்ப நான் அவரிடத்துல அந்த அறிகுறிகளை பாக்குறேன். இப்ப அவருக்கு அந்த பதவி இருக்கு. அவர் ரொம்ப நல்ல ஏற்பாடுகளை செய்யறார்.
That's a chance.
அதுதான் வாய்ப்பு.
At that time he might have thought that I was separating him. No, my goodwill was there. That he should be given chance for better opportunity.
அந்த சமயத்தில் தன்னை பிரிச்சு வைக்கிறார் பிரபாதரன்னு அவர் நினைச்சிருக்கலாம். ஆனா எனக்குள்ள ஒரு நல்ல எண்ணம் இருந்தது. என்னன்னா அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கணும்னா இந்த வாய்ப்பு அவருக்கு கொடுக்கணும்.
I'm very much happy that he's doing there, very nice. But this should be the attitude.
நீங்க அங்க ரொம்ப நல்லா செயல்பட்டு இருக்கீங்கன்றது எனக்கு மிக மகிழ்ச்சியை கொடுக்குது. இப்படிப்பட்ட மனப்பான்மை தான் இருக்கணும்.
My Guru Maharaj wanted me to preach in the Western countries. Although I was at that time an ordinary manager in a chemical firm, I never thought. But I took it seriously.
எனது குரு மகாராஜரோட விருப்பம் நான் மேற்கத்திய நாடுகளில் போய் பிரச்சாரம் செய்யணும்ன்றது. அந்த சமயத்தில் நான் ஒரு சாதாரண ரசாயன நிறுவனத்தில் நிர்வாகியாக இருந்தேன். நான் அதை நினைச்சு கூட பார்த்ததில்லை. ஆனால் அதை தீவிரமாக நான் எடுத்துக்கொண்டேன்.
So, from that 1922, in 1965, it was fruitful. How many years?
அதனால 1922 தொடங்கி 1965 அது பலன் அளித்தது. எத்தனை வருஷம் ஆச்சு? 43 வருடங்கள்.
So it is better late than never. Yes.
இல்லைன்றதுக்கு தாமதமானாலும் பரவாயில்லை. ஆமா.
So it is like me. I thought now I am a family man. Let me adjust things. I would have accepted immediately. But I was not so intelligent at that time.
அதனால அவர் எனக்கு ஆசையை தூண்டினார். நான் நினைச்சேன் நான் வந்து ஒரு குடும்பஸ்தன், இருக்கிற விஷயத்த சரி பண்ணினா போதும். அந்த சமயத்தில் நான் உடனே ஏற்றுக்கொண்டிருந்திருக்கலாம். ஆனா அந்த சமயத்தில் நான் புத்திசாலியா இல்லை.
I thought my responsibility to family is there. Let me wait.
எனக்கு குடும்ப பொறுப்புகள் எல்லாம் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் காத்திருக்கலாம்னு நான் நினைச்சேன்.
But still, Guru Maharaj was so kind to me that when I was grihastha, I was seeing him in dream and he asked me, come with me.
ஆனாலும் எனது குரு மகாராஜர் என் மீது மிகவும் கருணை கொண்டிருந்தார். நான் கிரகஸ்தரா இருந்த போது அவரை நான் கனவுல பார்த்தேன். நீ என் கூட வான்னு என்னை அழைச்சார்.
So I was going and after that I was thinking, oh, I'll have to take sannyas and go with him.
நான் போயிட்டு அதுக்கப்புறம் நினைச்சேன், ஓ நான் சன்னியாசம் ஏற்றுக்கொண்டு அவர் கூட போகணுமோ.
So it appeared to me very horrible. I was not very much inclined to take sannyas.
அது எனக்கு ரொம்ப பயங்கரமா இருந்தது. எனக்கு சன்னியாசம் எடுக்கிறதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை.
But Guru Maharaj is so kind that he ultimately forced me to take sannyas and do this work.
ஆனால் எனது குரு மகாராஜர் மிகவும் கருணை வாய்ந்தவர், இறுதியில சன்னியாசம் ஏற்றுக்கொண்டு இந்த செயல்களை செய்ய சொல்லி என்னை கட்டாயப்படுத்தினார்.
So it is all his kindness. So this is the memory of his kindness.
அதனால இதெல்லாமே அவருடைய கருணை, இதெல்லாமே அவருடைய அந்த கருணையின் ஞாபகங்கள்.
So 40 years ago I remember the same thing as it is 1922, and it's still the same thing is going on. There is nothing new.
40 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஞாபகம் இருக்கு, இதே சிந்தனை தான் 1922லயும் அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கு. எதுவும் புதுசு கிடையாது.
We have nothing to do new. Simply let us present as it is.
நாம எதுவுமே புதுசா செய்ய வேண்டியதில்லை. உள்ளது உள்ளபடி நாம கொடுத்தாலே போதுமானது.
It will be successful.
அது வெற்றி அடைந்திடும்.
There is no, you see, the spirit of my writing is the same. Misled we are all going astray. This soul-killing civilization is misleading us.
நீங்க பார்க்கலாம், என்னுடைய எழுத்து பணி அதே மாதிரி தான் இருக்கு. நாம தவறா வழிநடத்தப்பட்டு எரிந்து சாம்பலாவிக்கு கொண்டிருக்கிறோம். இந்த ஆத்மாவை கொல்லக்கூடிய நாகரிகத்தினால நாம தவறா வழிநடத்தப்பட்டு இருக்கிறோம்.
We must know it. This very misleading civilization. Our real aim of life is to understand our spiritual identification and search out our relationship with God, Krishna. That is our real business.
இது தவறா வழிநடத்தக்கூடிய நாகரிகம் என்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்முடைய வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் என்னன்னா, நம்முடைய ஆன்மீக அடையாளத்தை புரிந்து கொண்டு கடவுள் கிருஷ்ணருடனான நமது உறவை தேடுவது, அதுதான் நம்முடைய உண்மையான கடமை.
But this modern civilization is misleading in different ways.
ஆனால் இந்த நவீன நாகரிகம் பல விதங்களில் நமக்கு தவறா வழிநடத்தி கொண்டிருக்கு.
So I wrote this. Misled we are all going astray.
அதனால நாம தவறா வழிநடத்தப்பட்டு எரிந்து சாம்பலாகி கொண்டிருக்கிறோம் நான் எழுதினேன்.
Save us, Lord, our permanent prayer.
பகவானே எங்களை காப்பாற்றுங்கள் என்பதுதான் எங்களது தீவிர பிரார்த்தனை.
One are thy ways to run, to turn our face, adore thy feet, your divine way.
எங்களது முகத்தை திருப்பிக் கொள்ள வழிகள் இருந்தாலும் உங்களது திருவடிகளை வணங்குகிறோம்.
So this portion is very much appreciated.
இந்த பகுதி மிகவும் பாராட்டப்பட்டது.
So we have to find out ways how to turn the current. The current is sense enjoyment. Material life means the current is sense enjoyment. And this current has to be turned sense enjoyment of Krishna.
அதனால இந்த மின்சாரத்தை எந்த வழியில நம்ம திருப்பி விடலான்றத கண்டுபிடிக்கணும். இந்த மின்சாரமானது புலன் இன்பத்துக்காக இப்ப போயிட்டு இருக்கு. பௌதிக வாழ்க்கை அப்படின்னாவே புலன் இன்பத்துக்கான செயல்பாடுகள் தான். அதனால இப்ப இந்த மின்சாரத்தை வந்து கிருஷ்ணருடைய இன்பத்துக்கான ஒரு விஷயமா திருப்பி விடணும்.
சென்ஸ் என்ஜாய்மெண்ட் இஸ் தேர், பட் தி மெட்டீரியல் சிவிலைசேஷன், தி மிஸ்டேர் சிவிலைசேஷன் இஸ் தட் தி சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் இஸ் டேக்கன் பர்சனல்.
புலன் இன்பம் இருக்கதான் செய்து, ஆனால் இந்த பௌதிக நாகரிகம் தவறாக வழிநடத்தப்பட்ட இந்த நாகரிகமானது இந்த புலன் இன்பத்தை தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்ளுது.
When these sense gratification will be turned towards Krishna, then our life is it.
இந்த புலன் இன்பத்தை கிருஷ்ணர் பக்கம் திருப்பும் போது நம்முடைய வாழ்க்கை வெற்றி அடையும்.
That the gopis, apparently it appears that gopis, they were attracted by a young boy, Krishna.
உதாரணத்துக்கு கோபியர்கள், இந்த கோபியர்கள் எல்லாம் இளைஞரான கிருஷ்ணர் மீது கவர்ச்சி அடைந்தவர்களாக தோன்றுகிறது.
And for their sense gratification, they made friendship with Krishna. No, that is not fair.
அவர்களது புலனின்பத்திற்காக கிருஷ்ணரோடு நட்பை வளர்த்து கொண்டார்கள் அப்படின்றது போல தெரியுது, ஆனால் அது உண்மை அல்ல.
The fact is, the gopis used to dress themselves nicely because by seeing them Krishna will be satisfied, not that for their sense gratification.
உண்மை என்னன்னா, கோபியர்கள் மிக அழகா உடை உடுத்தி கொள்வது வழக்கம். அவர்களை பார்க்கறதுனால கிருஷ்ணர் திருப்தி அடைவார், அவங்களுடைய புலன் இன்பத்துக்காக அல்ல.
ஜெனரலி a girl dresses herself to attract the attention of the boy.
பொதுவா பெண்கள் மிக அழகா உடை உடுத்திக்கிறாங்கன்னா இளைஞனுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காகத்தான்.
So the same thing is there, but it is Krishna's sense gratification, not the gopi.
அதே விஷயம் இங்கே இருக்கு, ஆனா இது கிருஷ்ணருடைய புலன் இன்பத்துக்காக, கோபியர்களுக்காக இல்ல. கோபியர்கள் எதையுமே விரும்புறதில்லை, ஆனா கிருஷ்ணர் திருப்தி அடைவார். அதுதான் காமத்துக்கும் பிரேமைக்கும் இடையில உள்ள வித்தியாசம்.
லவ் இஸ் தேர் ஒன்லி பாசிபிள் when it is diverted towards Krishna, that is love.
Prema indrathu eppa Krishnar pakkam adu thiruppapadudho appadhaan adu saathiyamagum, adhu dhaan prema.
And beyond that, not beyond that, below that, everything is lust.
Adarkapparpattu illa adukku keele ellame kaamam dhaan.
So you should always remember this.
எப்பவுமே இதை நம்ம நினைவில் வைத்துக் கொள்ளணும்.
The senses are not stopped, but when the gratification of the senses is directed towards Krishna, that is bhakti and love.
புலன்கள் நிறுத்தப்படுவதில்லை, ஆனால் புலன் திருப்தியை கிருஷ்ணர் பக்கம் திருப்பப்படும் போது அது பக்தி அல்லது பிரேமை ஆகிறது.
And when the sense gratification is directed towards person and self, that is lust.
அந்த புலன் இன்பம் தனிப்பட்ட முறையில் திசை திருப்பப்படும் போது அது காமமாகிறது.
This is the difference between lust and love.
இதுதான் காமத்துக்கும் பிரேமைக்கும் உள்ள வித்தியாசம்.
Srila Bhakti Siddhanta Saraswati Thakur knew this art, how to turn our activities for the satisfaction of Krishna.
பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருக்கு இந்த கலை தெரிந்திருந்தது. அதாவது எப்படி நமது செயல்களை கிருஷ்ணருடைய திருப்திக்காக திருப்புவது என்று.
This is Krishna consciousness movement. Therefore, I wonder the ways to turn our face towards the feet of divine grace.
இதுதான் கிருஷ்ண பக்தி இயக்கம். உமது வழிகளில் எமது முகங்களை திருப்பி உமது திருவடிகளை வணங்குகிறோம்.
Forgotten Krishna, we fallen souls. Why we are fallen? Because we are fallen. Our relationship with Krishna is eternal.
கிருஷ்ணரை மறந்ததால் நாம் வீழ்ச்சியடைந்த ஆத்மாக்களானோம். ஏன் நம்ம வீழ்ச்சியடைந்தோம்? ஏன்னா கிருஷ்ணரை மறந்துட்டோம். நம்முடைய கிருஷ்ணருடனான உறவு நித்தியமானது.
Unless it was eternal, how you Western peoples could be devotee of Krishna?
இது நிரந்தரமானது இல்ல அப்படின்னா எப்படி மேற்கத்தியர்களான நீங்க கிருஷ்ண பக்தராக முடியும்?
artificially, you cannot be a devotee of Krishna. The relationship is there, eternal. Nitya Siddha Krishna Bhakta.
Sayarkaya ninga Krishna Bhakta Raga Mudyad. And the Uravu Nitya Manada Yirka. Nitya Siddha Krishna Bhakti.
By the process, it is now awakened. Sapanadi Suddha Chitte Karai Udaya.
In the Palimurayale, Ipo the Tundivida Patrake. Shavanadi Sutta Sutta Karayodai.
It is awake. Love between young man and young man. It is not artificial. It is there.
It is Ipo Tunda Patrake. Or Yelanjanakum, Yelam Penukum, Adela Kadal and Rade, Sayerke Anadale. Adirke.
But by certain circumstances, environment, the love becomes manifest.
Anal or a kuripita soolalle and the kadalanadu thottamalikkapadudu.
Similarly, our love for Krishna, relationship with Krishna is eternal. Jive swarupa nitya Krishna das.
Adhe madri, Krishnarukkana namudaiya anbanadu, Krishnarudanana namudaiya uravanadu nithyamanadu. Jivare swarupahai nitya Krishna das.
But we have to create such situation that eternal relation should be awake. That is the art. That is what.
Anal, anda nithyamana uravu marubadiyum vilithala kudiya oru soolalai nama uruvaakano. Adu thaan kalai, adu thaan thevaiyanadu.
The forgotten Krishna, we fall in souls, be most heavy the illusion soul.
Krishnarai marandadal, vilchadainda atmakalanum, ippozhudhu mayaikku naangal migaperum vazhi seluthugirom.
Because we have forgotten Krishna, we are paying heavy, heavy toll, tax.
Ena Krishnarai marandadal, ippo namma miga periya vari katta vendirukku.
Taxation. What is the taxation? The taxation is Nivartanti Nittu Sansara Vatmani.
Parisumata Patrake, Yenna the Vari, Nivartante Mrityu Sansara Vatmani.
This human life is meant for understanding Krishna. But instead of understanding Krishna, we are understanding the so-called material science for sense gratification.
In the Manija Valke, Krishna Purindu Golvadar Kanade, Anal, Krishna Purindu Golvadar Padilage, in the Payra Lavalane, Baudika Vinyanate, Pulan in Batakaga Purindu Gondarikrom.
This is our position.
Hidanamudianale.
The energy which was given by nature to understand Krishna, that is being utilized how to manufacture something for sense gratification.
கிருஷ்ணரை புரிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட அந்த சக்தியை எப்படி புலன் என்பதற்காக எதையாவது உருவாக்குவது என்பதற்காக அது உபயோகப்படுத்தப்பட்டு இருக்கு. இதுதான் நடந்துட்டு இருக்கு.
This is Maya, illusion. Therefore, it is pay most heavy the illusion stone.
இதுதான் மாயை. அதனாலதான் இந்த மாயையின் பெடியில் இருக்கிறதுனால நாம பெரிய வரி செலுத்துறோம்னு சொல்றேன்.
Toll tax. That is a pain. Because we have forgotten Krishna.
சுங்க வரி நாம செலுத்துறோம். ஏன்னா நாம கிருஷ்ணரை மறந்துட்டோம்.
Therefore now we have manufactured the nuclear weapon, Russia, America. And you will have to pay heavily.
அதனாலதான் இப்ப நம்ம அணு ஆயுதங்களை வந்து உருவாக்குறோம். ரஷ்யா, அமெரிக்கா எல்லாம். அதுக்கு நம்ம பெரிய வரி கட்ட வேண்டியிருக்கு.
They are already paying heavily the armament preparation is going on.
ஏற்கனவே அவங்க மிகப்பெரிய அளவுல அதுக்கு வரி செலுத்திட்டு இருக்காங்க. இந்த அணு ஆயுதங்கள் தயார் எல்லாம் அதுக்காக நடந்துட்டு இருக்கு.
More than 50% of the income of the state and now is being spent for this arm heavily.
நாட்டோட வருமானத்துல 50% மேலான பணத்தை இந்த ஆயுதங்களுக்காகவே செலவழிக்கப்படுது. அது மிகப்பெரிய அளவு.
Instead of other purposes, it is being spent for military strength, every state.
வேற நோக்கத்துக்காக பயன்படுத்துறதுக்கு பதிலா இந்த ராணுவ பலத்துக்காக அது செலவழிக்கப்படுது எல்லா நாடுகள்லயுமே.
That is heavy toll we are paying. And when there is war, there is no limit how much we are spending for this devastation.
அதனால மிகப்பெரிய வரி சுங்க வரி நம்ம கட்டிக்கிட்டே இருக்கிறோம். போர் நடக்கும்போது இந்த அழிவுக்காக எவ்வளவு நம்ம செலவழிக்கிறோம்ன்றது அளவே கிடையாது.
So why? Because we are forgotten Krishna. This is fact.
அப்படின்னா ஏன் இதெல்லாம்? ஏன்னா நம்ம கிருஷ்ணரை மறந்துட்டோம், அதுதான் உண்மை.
So these people that made the United Nations unnecessarily fighting like dogs, this is not solve the problem.
இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து ஐக்கிய நாடுகளை உருவாக்கி இருக்காங்க, தேவையில்லாம நாய் மாதிரி சண்டை போட்டு இருக்காங்க, இதெல்லாம் பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது.
The problem will be solved if they pass a resolution that the whole world, not only this world, as Krishna says, sarva loka maheswaram.
ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிட்டா பிரச்சனை தீர்ந்து போயிடுமா? உலகம் முழுக்க, இந்த உலகம் மட்டும் இல்ல, கிருஷ்ண சொல்ற சர்வலோக மகேஸ்வரம்.
கிருஷ்ணா இஸ் தி ப்ரொப்ரைட்டர், so why not accept? Actually he is the ப்ரொப்ரைட்டர், who has created this planet.
கிருஷ்ண உரிமையாளர், ஏன் அதை நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க? உண்மையிலேயே அவர் தான் உரிமையாளர், அவர் தான் இந்த லோகத்தை படைச்சிருக்கிறார்.
We have created or our father created? No, Krishna has created. But we are claiming this portion is American, this portion is Indian, this portion is Pakistani. Unnecessary.
யார் இந்த லோகத்தை உருவாக்குனாங்க? நம்ம உருவாக்கணுமா? நம்ம தந்தை உருவாக்குனாங்களா? இல்ல, கிருஷ்ணர் உருவாக்குனார். ஆனா தேவையில்லாம நம்ம இந்த பகுதி அமெரிக்கா, இந்த பகுதி இந்தியா, இந்த பகுதி பாகிஸ்தான் உரிமை கொண்டாடிட்டு இருக்கோம்.
What is the value of this claim? We may claim it for 50 years, 60 years, 100 years, and after that one kick, get out.
இந்த மாதிரி உரிமை கொண்டாடுறதுல என்ன மதிப்பு இருக்கு? நீங்க ஒரு 50 வருஷத்துக்கோ, 60 வருஷத்துக்கோ, 100 வருஷத்துக்கோ உரிமை கொண்டாடி இருக்கலாம், அதுக்கப்புறம் ஒரே உத உங்களை வெளியில தள்ளிடுவாங்க.
Where is your claim? But they do not understand this philosophy. They are fighting. That's all. This is my land. They do not know. Krishna says, "Tathaviham tarapta."
அப்புறம் எங்க போய் நீங்க உரிமை கொண்டாடுவீங்க? ஆனா இந்த தத்துவம் அவங்களுக்கு தெரியாது, புரிந்து கொள்ள மாட்டாங்க. அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க எல்லாத்துக்கும். இது என்னது? இது என்னோட நிலம், இது என்னோட நிலம். ததா தேகாந்திர பிராப்தின்னு கிருஷ்ணன் சொல்லி இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது.
You are American today. Tomorrow, even if you're in America, if you become an American cow or American animal, nobody will care for you. Nobody will care for your politics.
இன்னைக்கு நீங்க அமெரிக்கனா இருக்கலாம், இப்ப நாளைக்கு நீங்க இதே அமெரிக்காவிலேயே ஒரு அமெரிக்க பசுவாவோ அமெரிக்க மிருகமாவோ ஆயிட்டீங்கன்னா யாரும் உங்களை பத்தி கவலைப்பட போறது இல்ல, யாருமே உங்களுடைய அரசியலுக்கும் கவலைப்பட போறது இல்ல.
But this art they do not know. This science they do not know.
ஆனா இந்த கலை அவங்களுக்கு தெரியாது, இந்த விஞ்ஞானம் அவர்களுக்கு தெரியாது.
They are under the illusion. They are thinking that I shall continue to remain America. So let waste my time for American interest, so-called interest.
அவங்க மாயில இருக்கிறதுனால என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் அமெரிக்கனாவே தொடர்ந்து இருந்துட்டு இருப்பேன், அதனால என்னுடைய நேரத்தை இந்த அமெரிக்காவின் லாபத்துக்காக செலவழிக்கிறேன்.
There cannot be any interest. பகிதக்ரிமான நீ குணிகர்மானி சாரு. Everything is being done by nature. We are simply falsely thinking. அஹங்கார விமுகாத்மா கர்த்தா.
எந்த லாபமும் இருக்க முடியாது. பிரகிருத்தே கிரியமானானே குணை கர்மானி சர்வசக, எல்லாமே இயற்கையால செய்யப்படுது. நம்ம வெறுமனே பொய்யா இதை நினைச்சிட்டு இருக்கிறோம். அகங்கார விமூட ஆத்மா கர்த்தாகம் இதி மன்யதே.
This illusion is going on. Forgotten Krishna, a fallen soul, pay most heavy the illusions to the pain.
Krishna மறந்ததுனால நம்ம மாயையில விழுந்துட்டோம். இப்போ அதனால மாயையால நம்ம பெரும் வரி கட்டிக்கிட்டு இருக்கோம். இதுதான் மாயன்றது.
Darkness around all entrance, the only hope, your divine.
சுற்றிலும் ஒரே இருட்டு, நீங்கள் மட்டுமே ஒரே நம்பிக்கை. நம்ம எல்லாரும் இருள்ள தான் இருந்துட்டு இருக்கோம். இதுதான் அந்த செய்தி. நம்ம மறுபடியும் பின்னாடி விவாதிக்கலாம். இப்ப என்ன நேரம்? எட்டே முக்கால். மறுபடியும் நம்ம விவாதிக்கலாமா?
தி சேம் திங். இட் இஸ் சாக்ட் அவுட் பை கிருஷ்ணா அண்ட் பை பரம்பரா சிஸ்டம். வி ஹவ் அண்டர்ஸ்டூட் திஸ் பிலாசபி. ஈவன் பரம்பரா பார்த்தம் மங்களாஜ சயோபிது.
கிருஷ்ணரால் வழிகாட்டப்பட்ட அதே விஷயங்கள் தான் பரம்பரா வழிமுறை மூலமா நம்ம இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டிருக்கிறோம். ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிஷயோ விதுகு.
சோ கீப் திஸ் பரம்பரா சிஸ்டம். திஸ் பேஷ் பூஜா இஸ் பரம்பரா. பேஷ் பூஜா மீன் டு அக்செப்ட் திஸ் பரம்பரா சிஸ்டம். பேஷ்.
அதனால இந்த பரம்பரா வழிமுறையை காப்பாற்றுங்கள். வியாச பூஜா அப்படின்னாவே பரம்பரா வழிமுறையை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அர்த்தம். வியாசரை ஏற்றுக்கொள்கிறோம்.
குரு இஸ் தி ரிப்ரசன்டேட்டிவ் அபேஸ் பிகாஸ் இட் டஸ் நாட் சேஞ்ச் எனி திங். வாட் பேஸ் பேஸ் பூஜா வாட் பேஸ் தேவ் சேம் யுவர் குரு ஆல்சோ வில் சே தி சேம் திங்.
குரு வியாசதேவருடைய பிரதிநிதி. ஏன்னா அவர் எதையும் மாற்றுவதே இல்லை. வியாசர் என்ன சொன்னாரோ அதே தான் குருவும் சொல்லுவார்.
Not that so many hundreds of thousands of years have passed away. Therefore, I give you a new formula.
நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான வருடங்கள் இப்ப ஆயிடுச்சு. அதனால இப்ப நான் ஒரு புது வழியை சொல்றேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது.
No, there is no new formula.
கிடையாது. புது வழிமுறையே கிடையாது.
The same Bhaspuja, the same philosophy. Simply we have to accept it. Then our life will be successful.
அதே வியாச பூஜை, அதே தத்துவம், அதை ஏற்றுக்கொண்டாலே போதும், நம்ம வாழ்க்கை வெற்றி அடையும்.
Thank you very much.
மிக்க நன்றி.